بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على خير خلقه محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فالسلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون جنة تركيا إسلامية பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல நமக்கு முழுமையான ஈமானையும் அவனது மன்னிப்பையும் வழங்குவானாக. நம்முடைய இருளக வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது மார்க்கத்திற்காக அவனது பொருத்தத்திற்காக ஏற்றுக்கொள்வானாக. நாம் ஷிர்குடைய வகைகள் என்ன என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடரிலே ஷிர்குனுடைய இரண்டாவது வகையை பற்றியும் மூன்றாவது வகையை பற்றியும் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஷிர்க் எவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றம் என்பதை பற்றியெல்லாம் இதற்கு முன்பு நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பாவங்களையும் இந்த அளவிற்கு கண்டிக்கவில்லை, எந்த அளவிற்கு இந்த ஷிர்கை கண்டிக்கின்றானோ. யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான், அவர்களது தங்குமிடத்தை நிரந்தரமாக நரகத்தில் எழுதி விடுகிறான், அவர்களது நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஷிர்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. பொதுவாக மக்கள் ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாததால், இணைவைத்தல் என்றால் என்ன என்று தெரியாததால் முஸ்லிம்களிலே பலரும் அந்த பெரும் பாவத்திலே, அந்த கொடிய பாவத்திலே சிக்கி தவிக்கிறார்கள். ஆகவேதான் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விரிவாக உங்களுக்கு மத்தியிலே இதை பற்றி விவாதிக்கப்படுகின்றது. பொதுவாக மக்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கோயிலுக்கு போய் அங்குள்ள சிலைகளை கும்பிடுவது அல்லது பூஜை போடுவது இது போன்ற விஷயங்களைத்தான் ஷிர்க் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, மற்ற எவ்வளவோ பெரிய காரியங்கள் இருக்கின்றன, அல்லாஹும் அல்லாஹுடைய பார்வையிலும் அவை ஷிர்க்காக இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நம்முடைய முஸ்லிம் பெருமக்களுக்கு இல்ம் இல்லாத, அவற்றை பற்றி உண்டான கல்வி இல்லாததால் அதிலே அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள், அதிலே அவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களது நிலைமை மறுமையிலே என்னவாகும் என்பதை அல்லாஹுவே மிக அறிந்தவன். அந்த இரண்டாவது வகையான ஷிர்க் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனை வணங்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹுவை நாம் வணங்கும் போது என்ன எண்ணத்திலே வணங்குவது? அல்லாஹுவை நாம் வணங்கும் போது அல்லாஹுவிற்காக, அல்லாஹுடைய அன்புக்காக, அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வணங்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹுடைய அன்பிற்காக வணங்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் நாடவே கூடாது. மொபைல் போன் சைலண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் எந்த விதத்திலும் நாடக்கூடாது. முழுக்க முழுக்க நம்முடைய அமல்களுடைய நோக்கம், நம்முடைய செயல்களுடைய நோக்கம் அல்லாஹ் ஒருவனாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஈமான், நம்முடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், நம்முடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். யாராவது ஒருவர் ஒரு காரியத்தை செய்யும்போது முழுமையாகவே எந்த வகையிலும் அல்லாஹுவை நினைக்காமல், அல்லாஹுவை அந்த அமலை கொண்டு நாடாமல், ஏதாவது ஒரு உலக காரியத்திற்காக, உலக லாபத்திற்காக வேண்டியே அந்த ஒரு அமலை செய்தால், அவர் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய பார்வையிலே அவர் முஷ்ரிக்காக கணிக்கப்படுகிறார். வல்லையாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழுக்க முழுக்க தான் செய்வதெல்லாம் வெளிப்பகட்டுக்காகவே, இந்த உலக லாபத்தை கருதியே அவர் செய்கிறார். அது அவர் தொழுவதாக இருந்தாலும் சரி, அவர் நன்கொடை கொடுப்பதாயினும் சரி, அல்லது வேறு பிற நல்ல காரியங்கள் செய்வதாயினும் சரி, உதாரணமாக பள்ளிவாசல் கட்டுகிறார், மருத்துவமனைகள் கட்டுகிறார், அனாதை விடுதிகள் கட்டுகிறார், இன்னும் பல எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறார். இப்படி இந்த எல்லா நல்ல காரியங்களை கொண்டு அவர் நாடுவது என்னவென்றால், இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான். உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னால், பேர் புகழை நாடினாலும் சரி, அல்லது இதன் மூலமாக தனக்கு ஏதாவது மக்களிடத்திலே ஒரு பதவியை வேறு ஏதாவது ஒரு லாபத்தை கருதினாலும் சரி. ஆக அல்லாஹுவை நினைக்காமல், அல்லாஹுக்காக வேண்டி என்று இல்லாமல், உலகத்திற்காக வேண்டி, அதனுடைய அலங்காரத்துக்காக, அதனுடைய லாபத்திற்காக ஒரு மனிதர் தனது வாழ்க்கையிலே அமல்களை செய்தால், இவர் அல்லாஹுவின் பார்வையிலே முஷ்ரிக்காக கணக்கெடுக்கப்படுவார். இந்த வகையான ஷிர்கிற்கு பெயர் ஷிர்கு நீயத்தி வல் இராதத்தி வல் கஸ்து என்று சொல்வார்கள். நீயத்தில், நாட்டத்தில், நோக்கத்தில் அல்லாஹுவிற்கு இணை வைப்பது என்று சொல்வார்கள். இதற்கு முந்தைய பேச்சிலும் மிக தெளிவாக உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம். 6வது அத்தியாயத்தினுடைய 162-163வது வசனம், ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் மோதக்கூடிய வசனம். இன்ன ஸலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். நிச்சயமாக எனது தொழுகை, எனது வணக்க வழிபாடுகள் அனைத்தும், நான் வாழ்வதும் நான் மரணிப்பதும், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களை படைத்து வளர்க்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். இதிலே அவனுக்கு வேறு யாரும் துணை இல்லை, சமம் இல்லை. இப்படித்தான் எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இதற்கு கீழ்ப்படிந்தவர்களில் நான் முதலாமவனாக இருக்கின்றேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்வது என்னவென்றால், நாம் நம்முடைய அமல்களை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டும் அல்லாஹ் ஒருவனையே நாட வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை கொண்டோ நமது வாழ்க்கையை கொண்டோ நாடக்கூடாது. அப்படி நாடும்போது அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால், 11வது அத்தியாயத்தினுடைய 15-16வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون. الله سبحانه وتعالى سُلْهِرَان எந்த மக்கள் இந்த உலக வாழ்க்கையே நாடுகிறார்களோ, மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா, அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே இந்த உலக வாழ்க்கை, இதை அடைய வேண்டும், வஸீனதஹா, இதனுடைய அலங்காரத்தை அடைய வேண்டும் என்று மட்டுமே அவர் நாடுகிறார். மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வஸீனதஹா, அல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தை மட்டுமே நாடுகிறார். தனது அமல்களை கொண்டு தனது வாழ்க்கையின் நோக்கமாக அவர் நாடுவதெல்லாம் என்ன, இந்த உலகத்தை அடைய வேண்டும். பொருள் சம்பாதிப்பதோ, அல்லது பதவியை சம்பாதிப்பதோ, அல்லது பெயர் புகழை சம்பாதிப்பதோ, இப்படி ஏதோ ஒன்றை, இந்த குப்பையையே அவர் நாடுகிறார். இதை தவிர வேறொன்றுமே அவருக்கு நோக்கம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களது செயல்களை, அவர்களது செயல்களுக்குள்ள கூலிகளை இந்த உலகத்திலேயே நாம் கொடுத்து விடுவோம். நோஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன், அதிலே அவர்களுக்கு எவ்வித குறைவும் செய்யப்படாது. இதற்கு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே யதார்த்தத்திலே பல உதாரணங்களை பார்க்கலாம். சில மக்கள் பொது ஜனங்களிடத்திலே வெகு சீக்கிரமாக பிரபல்யமாவார்கள். ஏதாவது ஒரு துறையிலே, தர்மத்திலோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களிலோ, அவர்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும். தங்களை பற்றி மக்கள் பேச வேண்டும், தன்னை மக்கள் சுட்டி காட்டி பெரிய ஒரு மனிதராக, பெரிய ஒரு பிரசித்தி பெற்றவராக மக்கள் தங்களை கருத வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஈடுபடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்பவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளம்பரத்தையும் கொடுத்து விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் இங்கு சொல்கிறான். யார் ஒருவர் தங்களது செயல்களின் மூலமாக, அமல்களின் மூலமாக உலக வாழ்க்கையை மட்டும் நாடுகிறார்களோ, செல்வத்தையோ பணத்தையோ விளம்பரத்தையோ பதவியையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றையோ, அவர்களுக்கு அது இந்த உலகத்திலேயே குறைவில்லாமல் கொடுக்கப்படும். மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள், அவரா மிகப்பெரிய தர்மகத்தா, அவரா மிகப்பெரிய கொடைவள்ளல், அவரா வாரி வாரி வழங்கக்கூடியவர் என்றெல்லாம் அவரை பற்றி பேசுவார்கள். இப்படி பல விஷயங்களிலே அவரை பற்றி மக்கள் பிரஸ்தாபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக தங்களது அமல்களை செய்தார்களோ அந்த நோக்கம் அவர்களுக்கு பூர்த்தியாகிவிடும் இந்த உலகத்திலே, அதில் அவர்களுக்கு குறைவு கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த மக்களுடைய முடிவு, இந்த உலகத்தை விட்டு இவர்கள் பிரிந்ததற்கு பின்பு, இவர்களது கண்கள் மூடியதற்கு பின்பு, இந்த உலகத்திலிருந்து இவர்கள் மறைந்ததற்கு பின்பு என்ன ஆகும்? சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழுத்தமாக சொல்கிறான், உலாயிகல் லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரதி இல்லா நார். இந்த மக்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அப்படி அல்லாஹ்வுடைய அந்த வாசகம், உலாயிக இவர்கள்தான், அல்லதீன லைஸ லஹும், இவர்கள் எத்தகையவர், இவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது, இல்லா நார், நரக நெருப்பை தவிர. அல்லாஹு அக்பர். லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லா நார், நரக நெருப்பை தவிர இவர்களுக்கு அங்கே எதுவும் கிடைக்காது. இவர்களுக்கு மிஞ்சியது என்ன? இவர்களது தொழுகையாலோ, நோன்பாலோ, இவர்களது பிரச்சாரத்தாலோ, இவர்களது கல்வியாலோ, இவர்களது தர்மத்தாலோ, இவர்களது இரவு பகல் உழைப்பாலோ இவர்கள் நாடியது இந்த உலகத்தை. அது அவர்களுக்கு அந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. நாளை மறுமையிலே இவர்களுக்கு மிஞ்சக்கூடியது என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நெருப்புத்தான் மிஞ்சும். அதுதான் அங்கு அவர்களுக்கு ஆகாரம், அதுதான் அங்கு அவர்களுக்கு தங்குமிடம், அதில் தான் அவர்கள் படுக்க வேண்டும், அதைத்தான் அவர்கள் அணிய வேண்டும். நெருப்பு என்றால் எப்படி? எப்படி இன்று மனிதன் தன்னை சுற்றி நாலா பக்கத்திலும் மேலே கீழே வலது பக்கம் இடது பக்கம் என்று காற்றால் சூழப்பட்டிருக்கிறானோ, எப்படி ஒரு மீன் நாலா புறத்திலிருந்தும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றதோ, அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நரகம். மனிதனுடைய மேலிருந்தும் கீழிருந்தும் வலது பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்தும் நரக நெருப்பு அவனை சூழ்ந்திருக்கும். அதிலே சில சமயங்களிலே உயரே கொண்டு வரப்படுவான், சில சமயங்களிலே ஆழ் பாதாளத்திலே அவன் தள்ளப்படுவான். கடினமான கொதிக்கும் நீரிலே சில சமயங்களிலே முக்கி எடுக்கப்படுவான். மலக்குகள் சில சமயங்களிலே மலக்குகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு சம்மட்டிகளை கொண்டு அவர்களை அடிப்பார்கள். சில சமயங்கள் அவர்களுக்கு கொதிக்க வைக்கப்பட்ட நீர் கொடுக்கப்பட்டு குடிங்கள் என்பதாக துன்புறுத்தப்படும். நரகவாதிகளுடைய சீல் சலங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்களது தலைக்கு மேலிருந்து கொதிக்கும் நீரை அல்லாஹ் ஊற்றிக்கொண்டே இருப்பான். வேதனைக்கு மேல் வேதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி பல வகையான வேதனைகள் நரக நெருப்பிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வமா அத்ராக மா சக்கர் லா துப்கி வலா தஜர் லவ்வாஹதுல் லில் பஷர் அலைஹா 19. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சக்கர் என்ற நரகம் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? அது தன்னிலே போடப்பட்டவரை வைத்துக் கொள்ளவும் செய்யாது, வெளியே விடவும் செய்யாது, புரட்டி எடுத்து விடும். மனிதனுடைய தோலை எரித்து கொண்டே இருக்கும். இந்த தோளுடைய முகத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எவ்வளவு மொத்தமாக இருக்கும் மனிதனுடைய தோல், நரக நெருப்பிலே போடப்படக்கூடிய மனிதனுடைய தோல் எவ்வளவு மொத்தமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரக மக்களை தங்களது கண்ணால் பார்த்துவிட்டு அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். நரகவாதியினுடைய தோல், நரகத்தில் போடப்பட்ட மனிதனுடைய தோலின் தடிப்பம் 3 நாட்கள் 3 இரவு ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு மொத்தமாக இருக்கும் அவனுடைய தோல். இந்த தோளுடைய நிலைமை என்ன? நெருப்பிலே அந்த தோல் உருகி கொண்டே இருக்கும். كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. அவர்களது தோல் உருகும் போதெல்லாம் புதிய தோலை நாம் அணிவித்துக் கொண்டே இருப்போம், வேதனையை அவர்கள் அனுபவிப்பதற்காக. அன்பு சகோதரர்களை, யோசித்து பாருங்கள், ஒரு நிமிடமாயினும் இந்த வேதனையை தாங்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், ஃபம அஸ்பரஹும் அலன்னார், மக்களே நரக நெருப்பின் வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன பொறுமை இருக்கிறது? உங்களிடத்தில் என்ன பொறுமை இருக்கிறது? இந்த உலகத்திலே ஒரு சிறிய தீக்குச்சியினுடைய நெருப்பையாவது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அணைக்கப்பட்ட நெருப்பு கங்கனுடைய அந்த உஷ்ணத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத இந்த மனிதன் இவ்வளவு பாவங்கள் செய்து நாளை நரக நெருப்புக்கு தன்னை ஆயத்தமாக்கிக் கொள்கிறானே. அல்லாஹுவை தனது வணக்க வழிபாடுகளை கொண்டு நாடாமல் இந்த அற்ப உலக வாழ்க்கையிலே தனது லாபத்தை அடைய வேண்டும், தனது பெயர் புகழை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தனது அமல்களை எல்லாம் நாசமாக்கிக் கொள்கிறானே. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்களுக்கு தங்கக்கூடிய இடம் என்ன? இல்லன்னார், இவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம்தான், அதை தவிர வேறொன்றும் கிடையாது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், சரி இவ்வளவு தர்மங்கள் செய்தார்களே, இவ்வளவு தொழுதார்களே, இவ்வளவு இஸ்லாமிய பேச்சு பிரச்சாரங்களை செய்தார்களே, இவ்வளவு மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்களே, இவ்வளவு பெரிய பணிகளை எல்லாம் செய்தார்களே, என்றைக்காவது ஒரு நாள் இவர்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு வருவார்களா? அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறான். முதலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதுவே மிக தெளிவான விஷயம்தான், மறுமையிலே இவர்களுக்கு நரகத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ்வினுடைய அந்த வாசகமே மிக தெளிவாக இருக்கிறது. அந்த நரகத்தில் தான் இவர்கள் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று. இருப்பினும் வேறு யாரும் இப்படி எந்த விதத்திலும் சந்தேகம் கொண்டு விடக்கூடாது. ஒரு கால் என்றைக்காவது இவர்களுடைய அமல்கள், இவர்களுடைய செயல்கள் இவர்களுக்கு நன்மை அளிக்குமா என்று அல்லாஹ் சொல்லிவிடுகின்றான். அல்லாஹுடைய வாசகத்தின் ஆழத்தை பாருங்கள். இவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தும் அழிந்து விட்டன. திட்டவட்டமாக இவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தும் அழிந்து விட்டன. இன்னும் என்னென்ன செய்வார்களோ அனைத்தும் அழியக்கூடியவைதான். இதுவரை என்ன செய்தார்களோ அதுவும் அழிந்து விட்டது, இனி என்ன செய்வார்களோ இதே எண்ணத்தில் அதுவும் அழிந்து விடக்கூடியதுதான். அதற்கு மறுமையில் எந்த விதமான பலனுமே இருக்காது. அப்ப யார் தங்களது செயல்களை கொண்டு, தங்களது வணக்க வழிபாடுகளை கொண்டு, தங்களது வாழ்க்கையை கொண்டு அல்லாஹுவை நாடாமல், அல்லாஹுவை தேடாமல், அவனை முன்னோக்காமல், ஒட்டுமொத்தமாக அல்லாஹுவை புறக்கணித்து விட்டு உலகத்தையே நாடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் முஷ்ரிக்குகள் என்று சொல்லுகின்றான். ولا يحب الا من اجلها ولا يبغض الا من اجلها ولا يوالي الا من اجلها ولا يعادي الا من اجلها فليس له من الدنيا الا ما قدر له وهو في الاخره من اهل النار وما كان من الاعمال الحسنه التي اراد بها تحصيل الدنيا باطله لا قيمه لها. இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாமே பணம் தான், எல்லாமே காசு தான், எல்லாமே துன்யா தான். காசு பணம் இருந்தால் பழகுவார்கள், அவர்களுடைய அன்பும் காசுக்காக வேண்டி இருக்கும், அவர்களது வெறுப்பும் காசுக்காக வேண்டி இருக்கும், அவர்களது உறவும் பணத்திற்காக இருக்கும், அவர்கள் விலகுவதும் பணத்திற்காக வேண்டி இருக்கும். வேறு எதுவுமே அவர்களுக்கு நோக்கம் இருக்காது. பணத்தை தவிர, காசை தவிர, பொருளாதாரத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் நாடமாட்டார்கள். இப்படி பல மக்களை உங்களது வாழ்க்கையிலே பார்க்கலாம். பணம் 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 என்று பித்து பிடித்து அலைவார்கள். எதற்காக இந்த பணத்தை சேர்க்கிறோம் என்ற நோக்கமே அவர்களுக்கு தெரியாது. பணம் பணம் பணம், அதிகமாக வேண்டும், அதிகமாக வேண்டும், அதிகமாக வேண்டும், அதுவே அவர்களுக்கு நோக்கம். இந்த பணத்தை எதற்கு சம்பாதிக்கிறோம், இதை கொண்டு என்ன செய்வது, அதுவெல்லாம் அவர்களுக்கு எல்லாம் பணம் தான். இந்த வாழ்க்கையே நான் பெரிய பொருளாதாரத்திலே பெரியவனாக ஆக வேண்டும், பெரிய வசதியை குமிக்க வேண்டும் என்ற வெறியிலே இருப்பார்கள். இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா யஹ்சபு அன்ன லஹு அக்லதா கல்லா லயன்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் முகதா அல்லதி தத்லஉ அலல் அஃஇதா إنها عليهم مؤصدة في عمد ممددة. الله أكبر كبيرة. கொஞ்சம் படித்து பாருங்கள் சகோதரர்களே, குர்ஆனை நிதானமாக அமைதியாக. அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் யாரு தெரியுமா, ஜமஅ மாலன், செல்வத்தை சேர்த்தார்கள் சேர்த்தார்கள், வாத்ததா எண்ணி எண்ணி பார்த்தார்கள், கணக்கு வழக்கு பார்த்து எவ்வளவு பேலன்ஸ், எங்கே எவ்வளவு என்பதாக எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அப்படியே அல்லாஹ் வர்ணிக்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த பேராசை பிடித்த பைத்தியக்காரர்களுடைய நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகிறான். காசு காசு பணம் பணம், அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. அல்லாஹ் அக்பர். ஒரு கூட்டம் நமது கண்ணுக்கு முன்பதாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. தொழுகை இருக்கும் அவர்களிடத்து, சில சமயங்களில் நோன்பு கூட இருக்கும், நல்ல வணக்கங்கள் கூட இருக்கும், ஆனால் பேசுவதாக இருந்தால் பணத்தை பற்றி பேசுங்கள், சந்திப்பதாக இருந்தால் வியாபாரத்தை பற்றி சந்தியுங்கள், இதை தவிர வேற எதையும் பேசாதீர்கள். செலவழிப்பது நல்ல காரியங்களில், தர்மங்களில், மறுமையை பற்றி உண்டான காரியங்களில் ஒரு துளி கூட அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். அதே சமயத்தில் தங்களது பெயர் வருகிறது, தங்களது புகழ் வருகிறது என்று சொன்னால் அதற்காக கோடியையும் அவர்கள் இழப்பதற்கு தயாராகி விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, பொருளை சேகரித்தான் சேகரித்தான் சேகரித்தான், அதை எண்ணிக்கொண்டே இருந்தான். இந்த செல்வம் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கும் என்ற மமதையில் இருந்தான். பணக்காரர்களை பாருங்கள், செல்வத்தின் உச்சியில் இருப்பவர்களை பாருங்கள், தனக்கு மரணம் ஒன்று நிகழும் என்பதை மறந்தவர்களாக இருப்பார்கள். யார் செல்வ செருக்கிலே மிதம் மிஞ்சி அதிலே புரண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மரணம் ஒன்று உண்டு என்பதை மறந்தவர்களாக இருப்பார்கள். மரணத்தை நினைத்தவர்கள் அந்த செருக்கிலே நிச்சயமாக சிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து சொல்கிறான், சரி என்ன ஆகட்டும், என்ன முடிவு ஆகும் இவர்களுக்கு, கல்லா, இவர்கள் நினைப்பது போன்று கிடையாது, இவர்களது செல்வம் இவர்களை பாதுகாக்க முடியாது, இவர்களது செல்வம் இவர்களது உயிரை தக்க வைக்காது, இவர்களுக்காக நான் ஹுதமா என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதிலே இவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். ஹுதமா என்று சொன்னால் ஒடிக்கக்கூடியது, முறிக்கக்கூடியது. கல்லாலையும் அந்த நரகம் தன்னிலே போடப்பட்டவரை ஒடித்துக் கொண்டே இருக்கும், சுக்கு நூறாக அவரை பிழிந்து கொண்டே இருக்கும், முறுக்கிக் கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு மிஷின் ஒன்று தயார் செய்து, இந்த கரும்பு மிஷின் பார்த்துருக்கிறீங்களா, கரும்பு ஜூஸ் போடுற மிஷின், அந்த கரும்பு ஜூஸ் போடுற மிஷின் அந்த கரும்பை உள்ளார விட்டு எடுக்கும் போது அதனுடைய நிலைமை என்னமாகும், அது போன்று அந்த நரகம் அவனை சக்கையாக பிழிந்து கொண்டிருக்கும், அவனை முறுக்கி எடுத்துக் கொண்டிருக்கும், அவனது ஒவ்வொரு எலும்புகளாக உடைத்துக் கொண்டிருக்கும். கல்லாலையும் அல்லாஹ் கேட்கிறான், மக்களே ஹுதமா என்ற நரகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதன் செய்திதான் உங்களுக்கு வந்திருக்கிறதா? விளையாட்டாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களது உலகத்திலே நீங்கள் அடுப்பில் எரிக்கும் நெருப்பு நெருப்பை போன்று கணக்கிட்டு விடாதீர்கள். வமா துராக்கமல் ஹுதமா, நாருல்லாஹ், அதை அல்லாஹ் எரித்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தன்னுடன் நேரடியாக சம்பந்தப்படுத்தி சொல்கிறானோ அதனுடைய மகிமை கூடிவிடும். உதாரணமாக மனிதனை பற்றி சொல்லும் பொழுது, மனிதனை நான் எனது கரத்தால் படைத்தேன். காபாவை பற்றி சொல்லும் போது, பைத்துல்லா, அல்லாஹுவின் வீடு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை பற்றி சொல்லும் போது, நாக்கத்துல்லா, அல்லாஹுடைய ஒட்டகம் என்று. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நேரடியாக தன்னிடத்திலே சம்பந்தப்படுத்துகிறானோ அதனுடைய மகிமை கூடிவிடும். உலகம் அனைத்தையும், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அல்லாஹ் படைத்தவன் தான். அவனது வார்த்தைகளை கொண்டு, அவனது குன் என்ற கட்டளையை கொண்டு. ஆனால் எதை அல்லாஹ் தன் பக்கம் சேர்க்கிறானோ அதனுடைய மகிமை கூடிக்கொண்டே போகும். நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் சொல்றான், நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு அது. அல் மூக்கதா, அல்லாஹ் அந்த நெருப்பை எரிய வைத்தான். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அந்த நரக நெருப்பு அதிலே அவன் போடும் பொழுதே அந்த நரக நெருப்பு அவனது இதயத்திற்குள் நுழைந்து விடும். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட உடம்பு இந்த உடம்பு! அவனுடைய ஒரு பல், அந்த மனிதனுடைய ஒரு பல்லே பெரிய மலையை போன்று இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய அந்த கோர விகாரமான உடம்பு எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இரண்டு புஜங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி ஒரு மாத கால தூரம் ஒருவன் இரவு பகலாக நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு பெரிய கோர உடம்பு என்று சொன்னால், அந்த உடம்பையும் தைத்துக் கொண்டு பொசுக்கிக் கொண்டு அந்த நெருப்பு நேரடியாக அவனது இதயத்தை கரித்துவிடும் என்று சொன்னால், அதனுடைய தாக்கம், அதனுடைய அந்த ஆழம், அதனுடைய அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த மனிதன் என்ன செய்வான்? இவ்வளவு காசு பணம் என்பதாக இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருந்தானே, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இரும்பு கம்பங்களிலே அவர்கள் கட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் அடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர். சரி, இது நரகத்தில் அவர்கள் போடப்பட்ட போது உள்ள நிலைமை. இவர்களுடைய நிலைமை, யார் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு துன்யாவை மட்டும் நாடினார்களோ அவர்களுக்கு நரகத்திலே போடுவதற்கு முன்பதாகவே மஹ்ஷர் மைதானத்திலேயே வேதனை ஆரம்பமாகிவிடும். அந்த மஹ்ஷர் மைதானத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கேவலப்படுத்த ஆரம்பித்து விடுவான். யார் இப்படிப்பட்ட உயர்வான இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டிய நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடாமல், அவனுடைய நன்மை, அவனுடைய அன்பை நாடாமல் துன்யாவை மட்டும் குறிக்கோளாக கொண்டார்களோ, அல்லாஹ் அவர்களை மறுமையின் மைதானத்திலே எல்லா மக்களுடைய பார்வையிலும் வைத்து இழிவுபடுத்துவான். யௌம தகூனு ஸமாவு கல் முஹல் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹன் வ லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா யுபஸ்ஸரூனஹும் يَوَدُّ الْمُجْرِمُ لَوْ يَفْتَدِي مِنْ عَذَابِ يَوْمِئِذٍ بِبَنِيهِ وَصَاحِبَتِهِ وَأَخِيهِ وَفَصِيلَتِهِ الَّتِي تُؤْوِيهِ وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِيهِ. சூரத்துல் மஆரிஜ் எடுத்து படித்து பாருங்கள். 29வது அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானங்கள் எல்லாம் சுக்குநூறாக ஆகி, பூமிகள் எல்லாம் துகள்களாக ஆகி, நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே மனிதன் எழுப்பப்படும் போது அந்த நேரத்திலே பாவி ஆசைப்படுவான், யா அல்லாஹ் எனது மனைவியை எடுத்துக்கொள், யா அல்லாஹ் எனது பிள்ளைகளை எடுத்துக்கொள், யா அல்லாஹ் எனது தாயை எடுத்துக்கொள், யா அல்லாஹ் எனது சகோதரனை எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ் இவர்களுக்காகத்தான் நான் உன்னை மறந்தேன், யா அல்லாஹ் இவர்களுக்காகத்தான் நான் எனது வாழ்க்கையை இழந்தேன், இவர்களை எல்லாம் நரகத்திலே போட்டுவிடு, என்னை விட்டுவிடு என்பதாக கதறுவான். அல்லாஹ் சொல்வான், அப்படியா? கல்லா இன்னஹா லல்லா, ஜுவாலைக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், நரகத்தின் ஜுவாலைக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், அந்த நரக ஜுவாலை அவனை கவ்விக்கொள்ளும். கல்லா இன்னஹா லல்லா, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அவன் நிற்கும் பொழுதே நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா, அவனது தோளை உரித்து விடும். தத்உ மன் அத்பர வ தவல்லா வ ஜமஅ ஃஅவ்ஆ, அந்த நரகம் அழைப்பு கொடுக்கும். யாரெல்லாம் மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, இந்த மார்க்கத்தை விட்டு விலகி வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் என் பக்கம் வந்துவிடுங்கள், நான் உங்களுக்கு தங்க இடம் தருகிறேன். அல்லாஹ் அக்பர். அந்த நெருப்புக்கு அல்லாஹ் பேச சக்தி கொடுப்பான். அந்த நெருப்பு அழைக்கும், வாருங்கள். யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து வாழ்ந்தீர்களோ, அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தீர்களோ, அல்லாஹுவின் அன்பை நாடாமல் இந்த உலக இன்பத்தையும் செல்வத்தையும் நாடி வாழ்ந்தீர்களோ, தத்ரூமன் அத்பர வத்தவல்லா, புறக்கணித்து சென்றவர்களே வாருங்கள், வாருங்கள், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அவர்கள் யார், தத்ரூமன் அத்பர வத்தவல்லா வஜமஅ ஃஅவா, சேர்த்தார்கள், எண்ணினார்கள், பாதுகாத்தார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுக்கிறான், யார் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுவை நோக்கமாக கொள்ளாமல், கைருல்லா, அல்லாஹுவை தவிர எதை அவர்கள் நோக்கமாக கொண்டாலும் சரி, அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நடந்த பல நிகழ்ச்சிகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்ச்சிகள் குறித்து அவர்கள் செய்த எச்சரிக்கையை பாருங்கள். ஹிஜ்ரா, மிக உயர்ந்த வணக்கம். பல மக்கள் பல நோக்கங்களுக்காக ஹிஜ்ரா செய்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களது செயல்கள் உங்களது எண்ணங்களை கொண்டுதான் முடிவெடுக்கப்படும். உங்களது செயல்களுக்குண்டான முடிவு உங்களது எண்ணங்களை கொண்டுதான். உங்களது எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப உங்களுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படும் அல்லது நிராகரிக்கப்படும். உங்களது எண்ணம், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்விற்காக அவனது ரசூ அல்லாஹ்வின் பக்கம் அவனது ரசூலின் பக்கம் நீங்கள் ஹிஜ்ரா செய்து வந்தால், உங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நோக்கமாக இருந்தால், அந்த ஹிஜ்ரா அல்லாஹ்விடத்திலும் அவனது ரசூல் இடத்திலும் அங்கீகரிக்கப்படும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, உலகத்தை அடைய வேண்டும், உலகத்தை அடைய வேண்டும், பெண்ணை மணக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரா செய்தால், அவருடைய ஹிஜ்ரா அந்த நோக்கத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர அது இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே கூலிக்கு தகுந்ததாக ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மக்களை பார்த்து மிக வன்மையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். தஇஸ அப்துத்தீனார், தஇஸ அப்துத்திர்ஹம், தஇஸ அப்துல் கமீஸா, தஇஸ அப்துல் கதீஃபா. ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய பல அங்கங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுபடுத்தி விடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள், தஇஸ அப்துத்திர்ஹம், தஇஸ அப்துத்தீனார், காசு காசு என்று வாழக்கூடியவன் நாசமாகட்டும். யார் காசின் மோகம் கொண்டானோ, பணத்தின் மோகம் கொண்டானோ, செல்வத்தின் இந்த மோகத்தை இந்த மோகத்தை உள்ளத்திலே கொண்டானோ அவன் நாசமாகட்டும், தஇஸ நாசமாகட்டும் என்று சொல்கிறார்கள். உலக வரலாறிலே பேராசை கொண்டவன் இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ்ந்தான் என்ற சரித்திரமே கிடையாது சகோதரர்களே. அவர்கள் முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருந்தாலும் சரி, அல்லது மாற்றார்களுடைய மாற்றார்களில் இருந்தாலும் சரி, எல்லா மக்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே விதியை தான் எழுதி வைத்திருக்கிறான். யார் இந்த பேராசைக்கு அடிமையாகி விட்டார்களோ, அல்ஹாகும் முத்தகாஸர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், இந்த பேராசை உங்களை மறக்க செய்து விட்டது, உங்களை மறதியில் ஆழ்த்தி விட்டது, கபர்களையும் நீங்கள் சந்தித்து விடுகிறீர்கள். இன்னும் சில மக்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பைத்தியம், அல்லாஹுவை தவிர வேறு எதில் பைத்தியம் கொண்டாலும் சரி, அந்த பைத்தியம் அனைத்தும், அந்த பேராசை அனைத்தும் நாசத்தின் பக்கம் மனிதனை இட்டுச் செல்லக்கூடியது. சிலருக்கு பார்த்தால் ஆடைகளின் மீது பைத்தியம், உயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டும், எப்போதுமே மிக உயர்ந்த ஆடை, தன்னை பற்றி மக்கள் பேச வேண்டும், இவரை போன்று யாரும் ஆடை அணிய முடியுமா, இவருடைய ஆடையை பாருங்கள், தான் நடந்து செல்லும் பொழுது அவரை பார்த்து மக்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டும், ஆஹா என்ன உயர்ந்த ஒரு ஆடை இவர் அணிகிறார் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இப்படிப்பட்டவனும் நாசமாகட்டும், இவன் ஆடையின் அடிமை. அதுபோன்று சிலருக்கு உணவின் மீது பைத்தியம், நல்ல உயர்ந்த உணவை சாப்பிட வேண்டும், மக்கள் தனது வீட்டை பற்றி பேச வேண்டும், அவரது வீட்டிலா ஆஹா என்ன அருமையான விருந்து போடுவார்கள் தெரியுமா, எவ்வளவு உயர்வான உணவை அவர்கள் சாப்பிடுவார்கள் தெரியுமா என்று. இப்படி யார் உணவுக்கு அடிமையானார்களோ, உடைக்கு அடிமையானார்களோ, அல்லது பணத்திற்கு அடிமையானார்களோ, இவர்கள் அனைவரும் நாசமாகட்டும். யாருடைய துஆ, யாருடைய துஆ, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. கைர், அன்பு சகோதரர்களே, ஷிர்க்கினுடைய இந்த இரண்டாவது வகை இருக்கின்றதே, ஷிர்க்குன் நியதி வல் இராதத்தி வல் கஸ். அல்லா நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. என்ன சுருக்கம் என்றால், யார் ஒருவர் தனது வாழ்க்கையில் அல்லாஹுவை நோக்கமாக கொள்ளாமல், அவனது அன்பை நோக்கமாக கொள்ளாமல், மறுமையை நாடாமல், இந்த உலகத்தை மட்டும் முற்றிலுமாக இதையே அடிப்படையாக வைத்து வாழ்கிறார்களோ, இவர்களெல்லாம் இந்த வகையான ஷிர்கில் சிக்கியவர்கள். இந்த நிலையிலே ஒரு மனிதன் மரணித்தால், இந்த நிலையிலே ஒரு மனிதன் இறந்துவிட்டால், அவன் நாளை மறுமையிலே நிரந்தரமாக நரகத்தில் தங்கிவிடுவான். அவன் செய்த அமல்கள் அனைத்தும், அது அவை தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளவு உயர்ந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் நாசமாகிவிடும். அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் என்பது முடியாத ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிவிடுவான். அடுத்ததாக மூன்றாவது வகை ஷிர்க், ஷிர்கு தாஅ, வழிபடுதலில் ஏற்று நடப்பதில் இணை வைத்தல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தவன், அவன் ஒருவனே நம்மீது அதிகாரம் செலுத்துவதற்கும் தகுதி பெற்றவன். படைத்த அல்லாஹ் ஒருவன்தான் நம்மீது அதிகாரம் செலுத்துவதற்கும் தகுதி பெற்றவன். நம்மை ஏவுவதற்கும் நம்மை தடுப்பதற்கும் முழுமையான அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுவதை பாருங்கள். 12வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதிகாரம் செலுத்தக்கூடிய தகுதி அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அடுத்து 42வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம், அம் லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதம் பிஹில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இப்படி சொல்கிறான், யார் அல்லாஹுவை விட்டுவிட்டு பிறருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்களுடைய கட்டளை முரண்பாடாக இருப்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல், தாங்கள் யாரை தங்களுக்கு வழிபடுவதற்காக தலைவர்களாக எடுத்துக்கொண்டார்களோ, முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களுக்கு கண்மூடித்தனமாக யார் வழிபடுகிறார்களோ, அவர்கள் எதை ஹலால் ஹராம் என்று சொல்கிறார்களோ அதுதான் அவர்கள் முடிவாக எடுத்துக்கொள்கிறார்களோ, இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்ன நீங்கள் அல்லாஹ்விற்கு இணையாக பல கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டீர்களோ, அல்லாஹ் அனுமதிக்காததையெல்லாம் அவர்கள் உங்களுக்கு இந்த மார்க்கத்திலே சொல்லித்தர நீங்கள் அதை ஏற்று நடப்பீர்களோ? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால், ஒருவர் அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏறிட்டு பார்க்காமல் யாராவது ஒரு தனி மனிதருக்கு பின்பு கண்மூடித்தனமாக சென்று அவர் எதை கூறினாலும் அப்படியே அதை மார்க்கமாக எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர் இவர் யாருக்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ அவரை அல்லாஹ்விற்கு இணையாக்கி விட்டார் என்று சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தை இறக்குகின்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் أربابا من دون الله والمسيح ابن مريم وما أمروا إلا ليعبدوا إلها واحدا لا إله إلا هو سبحانه عما يشركون. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையிலே அதி இப்னு ஹாதிம் ரழியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரும் இருக்கிறார். இவர் ஆரம்பத்திலே கிறிஸ்துவராக இருந்தவர், அரபியிலே தமீம் கிளையை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆரம்பத்திலே கிறிஸ்துவம் அரபு நாட்டிலே பரவிய போது அந்த நேரத்தில் இவரும் கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருந்தார். பின்பு இஸ்லாம் பரவும் போது, தாயிஃப் நகரம் வெற்றி கொண்ட போது, அங்கிருந்து அவர் ஷாம் தேசத்திற்கு ஓடிவிட்டு மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய குருமார்களை, தங்களுடைய பாதிரிகளை, தங்களுடைய மத குருக்களை கடவுள்களாக ஆக்கிக் கொண்டார்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு. மேலும் மரியமின் மகன் ஈசாவையும் கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதோ ஒரே இறைவனான அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அதை மறந்துவிட்டு இந்த மக்கள் தங்களது மத குருமார்களையும் தங்களது கல்விமான்களையும் தங்களுக்கு கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இந்த வசனத்தை ஓதியவுடனே அதி இப்னு ஹாத்தம் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரே சற்று நெல்லுங்கள், எனக்கு ஒரு விளக்கம் தேவை. நாங்கள், அதாவது கிறிஸ்துவர்களாக இருந்தபோது சொல்கிறார்கள், நாங்கள் மரியமின் மகன் ஈசாவை கடவுள் என்று சொன்னோம். உண்மைதான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய மத குருமார்களில் யாரையும் நாங்கள் கடவுள் என்று சொல்லியதில்லையே. எங்களுடைய பண்டிதர்கள் யாரையும் நாங்கள் கடவுள்கள் என்று சொல்லியதில்லையே. எங்களுடைய துறவிகள் யாரையும் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டதில்லையே. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி குர்ஆனிலே சொல்கிறானே, கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தங்களுடைய குருமார்களை, தங்களுடைய ஆலிம்களை, தங்களுடைய பண்டிதர்களை கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று. அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அதி, சற்று நினைத்து பார், உன்னுடைய பாதிரிகள், உன்னுடைய குருமார்கள் எதை ஹலால் என்று சொன்னார்களோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? தௌராத் இஞ்சியலுடன் அதை நீங்கள் ஒத்து பார்த்தீர்களா? பார்க்கவில்லையே. அவர்கள் ஹலால் என்று சொன்னதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே. தௌராத் இஞ்சியிலுள்ள எத்தனையோ ஹராமான விஷயங்களை அவர்கள் உங்களுக்கு ஹலாலாக்கிய போது, அல்லாஹ் ஹராமாக்கியதை இவர்கள் எங்களுக்கு ஹலாலாக்குகிறார்களே என்று அவர்களை புறக்கணித்து விட்டு அல்லாஹ் இறக்கிய கிதாபுகளின் பக்கம் நீங்கள் செல்லாமல் அந்த குருமார்களுக்கு வழிபட்டீர்களா இல்லையா? அதி இப்னு ஹாத்தம் சற்று திகைத்து விட்டு சொல்கிறார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே. அடுத்து கேட்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் தௌராத் இஞ்சியிலே ஹலாலாக்கினானோ அதை இவர்கள் ஹராமாக்கினார்களே, அப்போதும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டீர்கள் அல்லவா, ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா அவர்களது அந்த கட்டளைகளை? அப்போது அதி இப்னு ஹாத்தம் சொல்கிறார், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கினார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கினார்கள், அல்லாஹ் தடுத்ததை ஆகுமாக்கினார்கள், அல்லாஹ் ஆகுமாக்கியதை தடுத்தார்கள். யார்? இந்த கிறிஸ்துவ யூதர்களில் உள்ள பாதிரிகள், கல்விமான்கள். அதை அந்த கிறிஸ்துவ பொதுமக்களும் அந்த யூத பொதுமக்களும் அப்படியே பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஒரு நிலைமையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்றான், கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தங்களுடைய குருமார்களை, தங்களுடைய பண்டிதர்களை கடவுள்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப அவர்களுக்கு இபாதத்து செய்வது, சுஜூது செய்வது, ருக்குஅ செய்வது, அவர்களது சிலைகளை வைத்து வணங்குவது, இது மட்டும் ஷிர்க் அல்ல. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எதையும் ஷிர்க் என்று சொல்கிறான், வழிபடுவதில், கீழ்படிவதில் அல்லாஹுடைய சட்டத்தை புறக்கணித்து விட்டு, அல்லாஹுடைய கட்டளையை தூக்கி எறிந்து விட்டு, யார் ஒருவர் அல்லாஹுவை தவிர ஒருவருக்கு பின்பு கண்மூடித்தனமாக செல்லுகிறாரோ அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்துவிட்டு இந்த மக்களும் அல்லாஹுவிற்கு இணை வைத்து விட்டார்கள். யாரின் பின்பு இவர்கள் செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹுவிற்கு வழிபடுவதிலே அல்லாஹுவிற்கு நிகராக ஆக்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஷிர்கிலே யார் வீழ்ந்து விடுகிறார்களோ இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு முற்றிலும் விலகியவர்களாக ஆகுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகளை குர்ஆனிலே குறிப்பிட்டும் சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்திலே ஒரு நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகின்றார். 4வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்திலே என்ன நிகழ்ச்சி? யார் ஒருவர் அல்லாஹுவின் பக்கம் தீர்ப்புக்காக வராமல் அல்லாஹுவை தவிர மற்றவர்களின் பக்கம் தீர்ப்புக்காக செல்கிறார்களோ அவர்களுக்கு, அவர்கள் குறித்து ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்கிறான். وهذه الايه نزلت في رجلين اختصما فقال احدهما نترافع الى النبي صلى الله عليه وسلم وقال الاخر الى كعب بن الاشرف ثم ترافع الى عمر فذكر له احدهما القصه فقال للذي لم يرضى برسول الله صلى الله عليه وسلم அகதாலிக் கால நஅம் ஃபதரபஹு பிஸ்ஸைஃப் ஃபகதலஹு. இந்த நான்காவது அத்தியாயத்தினுடைய 60வது அதாவது 55வது வசனத்திலிருந்து 65 வரை நீங்கள் சென்று படித்து பாருங்கள். மிக நீண்ட ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். அலம் தர இலல்லதீன யஸ்உமூன் அன்னஹும் ஆமனூ பிமா உன்ஸில இலைக் وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلِكَ يُرِيدُونَ أَنْ يَتَحَاكَمُوا إِلَى الطَّاغُوتِ وَقَدْ أُمِرُوا أَنْ يَكْفُرُوا بِهِ وَيُرِيدُ الشَّيْطَانُ أَنْ يُضِلَّهُمْ ضَلَالًا بَعِيدًا. நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா அந்த மக்களை? உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் உங்களுக்கு முன் இறக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தீர்ப்புக்கு வருவதற்கு பதிலாக தாகூத் ஷைத்தானின் பக்கம் தீர்ப்புக்காக செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ அந்த ஷைத்தானை நிராகரிக்கும்படித்தான் இவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இந்த ஷைத்தான் அவர்களை மிக தூரமான வழிகேட்டிலே விட்டுவிட்டான். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இரண்டு நபர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஒருவர் ஒரு யூதர், இன்னொருவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டவர், அதாவது இஸ்லாமிய போர்வையில் இருந்த ஒரு முனாஃபிக். ஆனால் மக்களுக்கு அவரை பற்றி தெரியவில்லை, அதுவரை அவர் முனாஃபிக் என்பதாக. இருவருக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டவுடனே இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக யாரிடத்திலே செல்வோம் என்பதாக இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்போது அந்த யூதர் சொல்கிறார், நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்வோம் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தனது தௌராத்தை படித்து நம்பி வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதி இழைக்க மாட்டார்கள் என்று, யூதன் தான் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள் என்று நம்பி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த முஸ்லிம் என்ற போர்வையிலே இருக்கக்கூடியவர் எங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்திற்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுவார்களோ என்று பயந்து தான் அநியாயக்காரனாக இருப்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்றால் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வராது என்று தெரிந்து கொண்டு, இல்லை நாம் காபு பின் அஷ்ரஃப் இடத்திலே செல்வோம் என்பதாக வாதிடுகிறான். ஏனென்று சொன்னால், காபு பின் அஷ்ரஃப் என்பவன் மிகப்பெரிய ஒரு யூத பாதிரி. லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஹலாலை ஹராம் என்று சொல்லுவான், ஹராமை ஹலால் என்று சொல்லுவான். உரிமை உள்ளவரிடத்திலிருந்து உரிமையை பறித்து உரிமை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவான். அந்த மாதிரி மகாபாதகமான ஒரு பெரிய பாவி அவன். இப்ப யூதன் பயப்படுகிறான். பாருங்கள், தனது இனத்தை பாதிரியிடத்திலே செல்வதற்கு அஞ்சுகிறான். ஏன்? லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள், சத்தியத்தை புரட்டக்கூடியவர்கள், உண்மையை மறைக்கக்கூடியவர்கள். முஹம்மது இடத்திலே செல்வோம் என்பதாக அவன் அடம் பிடிக்கிறான். இந்த முனாஃபிக் முஸ்லிம் போர்வையில் இருக்கக்கூடிய முனாஃபிக் சொல்கிறான், இல்லை காபு பின் அஷ்ரஃப் இடத்திலே செல்வோம் என்பதாக. இரண்டு பேருக்கும் இடையிலே கடைசியாக ஒரு சமரசம் ஆகிறது. யாரிடத்திலே செல்வோம்? உமரிடத்திலே செல்வோம் என்று அந்த முனாஃபிக், அந்த முஸ்லீம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய முனாஃபிக் சொன்ன உடனே யூதர் அதற்கும் தயாராகி விடுகிறார். ஏனென்று சொன்னால், முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக ஒரு காலம் அநீதிக்கு துணை போக மாட்டார் என்று நம்பி இருப்பதால், அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இப்படி நெருக்கமான தோழர் நிச்சயமாக உண்மையை விசாரித்து தான் பதில் சொல்வார். எனவே யூதர்களை தவிர முஸ்லிம்கள் யாரிடத்தில் சென்றாலும் சரி, அதற்கு நான் தயார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படித்தான் சகோதரர்களே முஸ்லிம்களுடைய சமுதாயம் இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய தலைவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا قُلْتُمْ فَعْدِلُوا, நீங்கள் பேசினால் நீதமாக பேசுங்கள். வலவு காணதா குர்பா, நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நீதத்தை சொல்லுங்கள். இய்யக்குன் கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, ஏழை என்பதற்காக அவனுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்காதீர்கள். பணக்காரன் என்பதாக அவனுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்காதீர்கள். சத்தியத்தை தீர விசாரித்து உண்மை யார் பக்கம் இருக்கிறதோ, அது ஏழையின் பக்கம் இருந்தாலும் சரி அல்லது செல்வந்தனின் பக்கம் இருந்தாலும் சரி, அந்த உண்மைக்கே நீங்கள் தீர்ப்பளியுங்கள். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் ஏழை பணக்காரர் என்று பார்க்காதீர்கள். இவன் பாவப்பட்டவனே, இவன் அப்பாவியே, இவன் இல்லாதவனே, இவனுக்கு நாம் தீர்ப்பளிக்கலாம் சாதகமாக என்று எண்ணாதீர்கள். நீங்கள் தீர்ப்பளிப்பது எதற்குத்தான் தீர்ப்பளிக்க வேண்டும்? நீதத்திற்கு மட்டுமே தீர்ப்பளிக்க வேண்டும். கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். நீங்கள் சத்தியத்தை நீதத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, உமரிடத்திலே வருகிறார்கள். உமரிடத்திலே அமர்ந்து இந்த சம்பவத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த யூதர் சற்று அனுமதி கேட்கிறார். உமரே, நான் ஒன்றை சொல்லட்டுமா? என்ன சொல்ல போகிறாய்? நான் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வின் தூதர் உங்களுடைய நபி முஹம்மது இடத்திலே எடுத்துச் செல்லலாம் என்று சொன்னேன்.
எடுத்து உமரிட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எடுத்துச் செல்வோம் என்று சொன்னேன், இவர் கேட்க மறுத்து விட்டார். காப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே எடுத்துச் செல்லலாம் என்று பிடிவாதம் பிடித்தார், அதற்கு நான் ஒத்து வரவில்லை. இறுதியாக இந்த விஷயத்தை உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறார் என்று கூறுகிறார். அல்லாஹ் அக்பர். பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே இந்த மார்க்கத்தை எவ்வளவு ஆழமாக புரிய வைத்திருந்தார் என்பதாக. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் அல் ஹக் இந்த சத்தியம் உமரின் நாவின் வழியாக பேசியது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று வழங்கினார்கள். அப்போது அந்த முனாஃபிகை பார்த்தார்கள், அந்த அந்த முஸ்லீம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய முனாஃபிகை பார்த்தார்கள். அமா யகூலுல் யஹூதி ஹக், இந்த யஹூதி கூறுவது உண்மைதானா என்பதாக. வேறு வழி இல்லை, உமரே ஆம் என்பதாக அந்த முனாஃபிக் கூறுகிறார். உமர் ரழியல்லாஹுன் சற்று தாமதியுங்கள் என்று கூறி உள்ளே சென்று தனது வாளை எடுத்து வந்து அந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டி விடுகிறார்கள். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரச்சனை பூகம்பமாக வெடித்து விடுகிறது. ஏற்கனவே இஸ்லாத்தின் மீது கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த இந்த முனாஃபிக்குகளுக்கு மிக சாதகமாக அமைந்து விட்டது. எப்படியாவது உமரை பழிக்கு பழி கொன்றே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உமரின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள், இந்த இஸ்லாம் உமரை கொண்டு எவ்வளவு வேகமாக வளர்கிறது, அதன் மீது பொறாமை கொண்டிருந்த முனாஃபிக்குகள் உமர் ஒரு முஸ்லிமை கொன்று விட்டார், எனவே இந்த உமரை பழிக்கு பழி கொன்றே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து பிடிவாதம் பிடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வது என்ன என்று புரியவில்லை. உமர் சொல்கிறார், நான் செய்தது சரியா ரசூலுல்லாஹ், உங்களை நடுவராக ஏற்காதவன், உங்களை தீர்ப்பாளியாக ஏற்காதவன் அவன் முஸ்லிமே அல்ல, அவன் இஸ்லாத்தை விட்டு மாறிவிட்டான், நான் வெட்டியது சரிதான் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான், உமர் செய்தது சரிதான் என்பதாக, அவன் முஸ்லிம் அல்ல என்பதாக தீர்ப்பளித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி விடுகின்றான். அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் வாதிட்டார்கள், என்ன முகமதே உங்களது தோழர் இப்படி செய்து விட்டார், நாங்கள் ஏதோ ஒரு சமரசம் ஏற்பட வேண்டும், ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உமரிடம் சென்றோமே தவிர நாங்கள் அப்படி நயவஞ்சக தன்மையிலே செல்லவில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுன்னா நபியே, அவர்கள் உள்ளத்திலே மறைத்து கொண்டு பேசுகிறார்கள், நான் அறிவேன் அவர்களது உள்ளத்திலே எதை மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதாக. இந்த 15 வசனங்கள் ஏறத்தாழ உமரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போற்றி அந்த முனாஃபிக்குகளை இகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் எதை விளங்க வேண்டுகின்ற எதை விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கீழ்படிய வேண்டும். அவன் அனுமதித்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மட்டுமே கீழ்படிய வேண்டுமே தவிர, அதை தவிர அந்த வழிமுறையை தவிர வேறு யாருக்காவது கீழ்படிந்தால், வேறு யாருக்காவது கட்டுப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் ஷிர்க் செய்தவர்களாக ஆகிவிடுவோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த வகையான ஷிர்க் என்ன ஷிர்க், அஷ்ஷிர்கு ஃபித்தாஆ, வழிபடுவதில் ஷிர்க். இப்படி யார் ஷிர்க் செய்தார்களோ அவர்கள் வேண்டுமானால் தொப்பி தாடி ஜுப்பா இன்னும் என்னென்ன இஸ்லாமிய அடையாளங்கள் இருக்கின்றதோ அல்லது வணக்க வழிபாடுகள் இருக்கின்றதோ இவை அனைத்தையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஹலால் ஹராமுடைய உரிமை, ஹலால் ஒன்றை ஹலால் ஆக்குவது ஒன்றை ஹராம் ஆக்குவதனுடைய உரிமை அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கும் இருக்கின்றது என்று நம்பினால் அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஷிர்க்குடைய எல்லா வகைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதுனுடைய கல்வியை முழுமையாக வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.